إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையும் என்ற ஒரு தலைப்பை ஒரு விரிவான ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் அடக்கப்படும் வரைக்கும் அந்த மனிதன் ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக, மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவனை மாற்றக்கூடிய சகல சரியான சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். எல்லா விஷயங்களிலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இஸ்லாம் தாக்கம் செலுத்துகிறது. இஸ்லாமிய எந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுவதன் மூலமும் ஒரு மனிதன் ஒரு பிழையான ஒரு மனிதனாக, கெட்டுப்போன ஒரு மனிதனாக, வழிகட்ட மனிதனாக ஆகுவதற்கு வாய்ப்பில்லை. இஸ்லாத்தினுடைய அம்சங்களை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் அல்லது இஸ்லாமிய அம்சங்களை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் சிறந்த மனிதர்களாக, சிறந்த ஒரு சமூகமாக அது ஆகுமே ஒழிய இஸ்லாத்தை பின்பற்றுவதால் அதற்கு எந்த விதமான ஒரு நஷ்டமோ எந்த விதமான ஒரு குழப்பமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியான பல சட்டதிட்டங்களையும் அமைப்புகளையும் இந்த இஸ்லாம் கொண்டிருக்கிறது. இதுதான், இதன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாத்திற்கு இயற்கை மார்க்கம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல், பெரிய அளவிலே கஷ்டம் இல்லாமல், ஒரு சர்வசாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கை அப்படியே இழந்து விடாமல் ஒரு நடுநிலைமையான ஒரு போக்கோடு அழகான முறையில் இந்த உலகத்திலும் நல்ல முறையில் வாழக்கூடிய அமைப்பில், அதே போன்று மறுமையிலும் அந்த மனிதனுக்கு உயர்வான அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் குடும்பவியல் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை, பல அமைப்புகளை, பல சட்டத்திட்டங்களை, பல வழிமுறைகளை எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதனைகள் அறியாமல் இருக்கலாம், அல்லது மறந்திருக்கலாம், ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதோரின் காரணமாக பொடுபோக்காக அது விடப்படலாம். இவைகளிலிருந்து திசை திருப்பி இந்த பொடுபோக்குகள், மறதிகள், அறியாமைகள் இவைகளை விட்டும் திசை திருப்பி இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, அதனுடைய ஆரம்ப முடிவுகள் சம்பந்தமாக எப்படியான சில விஷயங்களையும் நடைமுறைகளையும் போதிக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை எங்களுடைய இந்த பாடத்தினூடாக நாங்கள் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு பாடத்தோடு முடிந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. சில பாடங்கள் இதற்காக வேண்டியே நாங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், இதனுடைய முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால், இன்று திருமணங்கள் என்ற பெயரில், குடும்ப வாழ்க்கைகள் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு முரணான பல அம்சங்களும், இஸ்லாம் சொல்லாத பல அம்சங்களும், இஸ்லாத்திற்கும் இந்த சடங்குகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பல அம்சங்களும் இன்று ஊடுருவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊடுருவலை நாங்கள் தடுக்க வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும். நிறுத்தி சரியான ஒரு இஸ்லாமிய திருமணத்தையும், இஸ்லாமிய ஒரு குடும்பத்தையும் நாங்கள் நடத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இதுதான் இந்த உரையினுடைய, இந்த பாடங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம். ஒரு மனிதனுடைய ஆசைகள், ஒரு மனிதனுடைய தன்மைகள், ஒரு பெண்ணினுடைய தன்மை, ஒரு ஆணினுடைய தன்மை, இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்த இஸ்லாம் பல சட்டத்திட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. பொதுவாக அல்லாஹு தஆலா படைத்த ஒவ்வொரு படைப்பிலும் இரண்டு ஜோடி என்ற அமைப்பை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறார். ஆண் பெண் ஜோடி என்ற அமைப்பிலே அல்லாஹு தஆலா படைத்து, அதன் மூலம் இனப்பெருக்க முறையை உருவாக்கி, அதன் மூலம் அல்லாஹு தஆலா அந்த ஒரு படைப்பிலிருந்து பல படைப்புகளை வெளியாக்கி கொண்டிருக்கிறார். இதற்கு உதாரணம் மனிதர்களாகிய நாங்கள். நாங்களெல்லாம் யார்? மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று நபி இந்த ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹி ஸலாம், அவர்களின் வாயிலாகத்தான் இந்த அளவு மக்கள், ஒரு ஜோடியாக இருந்த இந்த மக்கள் இன்று பல கோடிக்கணக்கான, அதாவது 700 கோடியையும் தாண்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஒரு இனப்பெருக்க முறையை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருப்பது ஒரு இயற்கையான ஒரு தன்மை. பொதுவாக எந்த ஒரு படைப்பிலும் இந்த ஜோடி என்ற அமைப்பு காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தாரியாத் எனும் அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே சொல்லுகின்றார், வமின் குல்லி ஷைஇன் ஃபலக்னா ஜௌஜைன், ஒவ்வொரு படைப்பிலும் நாங்கள் இரண்டு ஜோடிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம், லஅல்லக்கும் தஃக்கரூன், இதனை வைத்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே மனிதர்களாகி எங்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, ஆண் பெண் ஜோடி, அல்லாஹு தஆலா படைத்த ஒவ்வொரு உயிரினத்திலும் இந்த அமைப்பு காணப்படுவதை, ஒவ்வொரு பச்சியாக இருக்கலாம், அதே போன்று பூச்சி வகைகளாக இருக்கலாம், அதே போன்று மிருகஜாதிகளாக இருக்கலாம், எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா இரண்டு ஜோடிகள் எந்த அமைப்பிலே தான் படைத்திருக்கின்றான். இது உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். ஆனால் அந்த ஜோடி அமைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அமைப்புக்கும் பாரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. மிருக அமைப்புகளை பொறுத்தவரையில், அதனுடைய ஜோடி அமைப்புகளை பொறுத்தவரையில், அவைகளுக்கென்று ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதற்கென்று ஒரு கண்ட்ரோலை அல்லாஹு தஆலா அவைகளுக்கு கொடுக்கவும் இல்லை, அப்படி ஒன்றை அல்லாஹு தஆலா வைக்கவும் இல்லை. அதற்கென்று ஒரு குடும்ப அமைப்பை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுக்கவும் இல்லை. அது அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி அதனுடைய வாழ்க்கையை அதை நடத்தி செல்லும். அதனை அது எந்த வகையிலும் யாரும் கேட்க முடியாது. அதனை அவைகளை அது உணர்ந்து கொள்ளவும் மாட்டார். இது மிருக வகைகள் மனிதன் அல்லாத ஏனைய எல்லா படைப்புகளிலும் இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் மனித அமைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு கட்டமைப்பை, ஒரு குடும்ப அமைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு என்ன பொறுப்பு, ஒரு ஆணுக்கு என்ன பொறுப்பு, ஒரு பிள்ளைக்கு என்ன பொறுப்பு, அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எந்த அளவு அவள் கட்டுப்பட வேண்டும், எந்த விஷயத்திலே கட்டுப்படக்கூடாது, ஒரு கணவன் ஒரு மனைவி விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக, மிகவும் சரியாக, நல்ல ஒரு அமைப்பிலே எங்களுக்கு பல போதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சரியாக கொண்டு வந்தால், அதை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களிடத்திலே வருமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் சுபீட்சம் நிலவும், எந்த பாதிப்பும் நிகழாது. அல்லாஹு தஆலா அப்படியான அமைப்பிலே தான் எங்களுக்கு இந்த சட்டங்களையும் விஷயங்களையும் அமைத்து வைத்திருக்கின்றார். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்வதற்கு இஸ்லாம் விரும்பவே இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றேன் என்ற பெயரில், அல்லாஹை வணங்குகின்றேன் என்ற பெயரில் குடும்பங்கள், கோத்திரங்கள், உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அப்படியே இருந்து விடுகின்ற ஒரு தன்மை இஸ்லாம் விரும்பவில்லை. அதை இஸ்லாம் எங்கும் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் முன் சென்ற சமுதாயங்களிலே ஒரு சிலருக்கு அது கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் அதனை அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு, இதனை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எனவே இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால், ஒரு மனிதன் அவன் இருக்க வேண்டும், அவன் மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும், அவன் திருமணம் முடிக்க வேண்டும், குடும்பத்தோடு அவன் நல்ல முறையிலே வாழ வேண்டும், மனைவிகள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், அவன் எல்லா விஷயங்களிலும் ஈடுபடக்கூடியவனாக மார்க்கத்திலும் உலக விஷயங்களிலும் அழகான முறையிலே ஈடுபடக்கூடியவனாக அந்த மனிதன் இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே தான் இஸ்லாமிய விஷயங்கள் சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதற்கொரு உதாரணத்தை, இதனை நாங்கள் சரியான முறையிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 5063 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜாஅ ஸலாஸத்து ரஹத்தின் இலா புயூத்தின் அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே வந்தார். வந்து அவர்கள், யஸ் அலூன அன் இபாதத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இபாதத் செய்கிறார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், எந்த அளவுக்கு இபாதத் விஷயத்திலே அவர்களுடைய ஈடுபாடு இருக்கிறது என்பதை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே சென்றுதான் விளங்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் விசாரித்தார். வலம்மா அக்பர் இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடப்பார்கள், இப்படித்தான் அவர்களுடைய இபாதத்துகள் இருக்கும் என்ற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது தகாலுஹா அதனை பார்த்து அவர்கள் கொஞ்சம் அற்பமாக கருதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடும் நல்ல முறையிலே நடந்திருக்கிறார்கள், அதிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதே போன்று வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகள், உலக சம்பந்தப்பட்ட வேலைகள், அதே போன்று மறுமை சம்பந்தப்பட்ட வேலைகள், இவைகள் எல்லாவற்றையும் விவரித்ததும் அதனை அவர்கள் கேட்டுவிட்டு என்ன இவ்வளவுதானா என்று ஒரு அலட்சியமாக ஒரு குறைவாக இது இருக்கக்கூடிய ஒரு விதத்திலே அவர்கள் கதைத்தார்கள். அவர்களே ஒரு முடிவெடுத்து சொன்னார்கள், எங்களுக்கும் நபிக்கும் எங்கே இருக்கிறது? நபியை பொறுத்தவரையில் அவர்களுடைய முன் சென்ற பாவங்களும் பின் சென்ற பாவங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவு அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபியை பொறுத்தவரையில் அவர்கள் குறைவாக அமர்த்தியலாம். எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் குறைவாக அமல் செய்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சில வேலைகளை அதிகமாக, அவர்களை விட அதிகமாக, நபியை விட அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த மூன்று நபர்களிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயத்தை சொன்னார். ஒருவர் சொன்னார், அம்மா அன ஃபைன்னி உஸல்லி லைல அபதா. ஒருவர் சொன்னார், நான் என்றால் இரவு முழுக்க நான் தொழுது கொண்டே இருக்க போகின்றேன் என்று ஒரு சபதமிட்டார், ஒரு விஷயத்தை உறுதியாக சொன்னார். இரண்டாம் அவர் சொன்னார், நான் காலம் முழுக்க பகலிலே நோன்பு நோக்கப் போகின்றேன், இனி பகலிலே நான் நோன்பு திறக்கவே மாட்டேன் என்று அவர் சொன்னார். இன்னும் ஒருவர் சொன்னார், நான் இனி பெண்கள் விஷயத்திலே ஒதுங்கியே நடப்பேன், இனி எந்த ஒரு பெண்ணையும் நான் திருமணம் முடித்துக் கொள்ளவே மாட்டேன் என்று. இப்படி மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டார். ஒருவர் சொன்னார், நான் இனி நோன்பு தொடர்ந்து பிடிப்பேன். ஒருவர் சொன்னார், நான் இரவிலே இனி தொடர்ந்து தொழுவேன். ஒருவர் சொன்னார், நான் பெண்களோடு எந்த தொடர்பும் வைக்க மாட்டேன், அவர்களை திருமணம் முடிக்கவே மாட்டேன் என்று மூன்று பேரும் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களை நோக்கி வந்து சொன்னார்கள், நீங்கள் தானா இப்படியெல்லாம் சொன்னது? நாங்கள் இனி தொடர்ந்து தொழுவோம், நோன்பு பிடிப்போம், திருமணமே முடிக்க மாட்டோம், முழுக்க முழுக்க அல்லாஹுடைய இபாதத்துகள் விஷயத்திலே நாங்கள் ஈடுபட போகின்றோம் என்றெல்லாம் சொன்னது நீங்கள் தானா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அம்மா வல்லாஹி, தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக, இன்னி லாஹ்ஷாக்கும் லில்லாஹி வாத்துகாக்கும் லஹு, உலகத்திலேயே நான் தான் உங்களுடைய உங்களை விடவும் அல்லாஹுக்கு மிக மிக பயந்தேன், அல்லாஹுக்கு மிக மிகவும் அஞ்சி நடக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன். இப்படி நான் அப்படியான ஒரு நிலைமையில இருந்தும் என்றாலும் நான் நோன்பு பிடிக்கவும் செய்கின்றேன், நோன்பு திறக்கவும் செய்கின்றேன், அதே போன்று இரவிலே நின்று வணங்கவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், பெண்களை நான் திருமணம் முடித்தும் இருக்கின்றேன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் உங்களுக்கு அல்லாஹை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய விஷயத்தில் உங்களை விட நான் மிகவும் தக்வா உள்ளவனாக அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். இப்படியாக நான் இருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ் யார் என்னுடைய இந்த சுன்னாவை வெறுக்கின்றாரோ, இப்படியான என்னுடைய வழிமுறைகளை வெறுக்கின்றாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு உலக விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொடர்ந்து நோன்பு பிடிப்பதையோ, தொடர்ந்து அல்லாஹை வணங்குவதையோ, அதே போன்று பெண்களோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் திருமணம் முடிக்காமல் இருப்பதையோ இஸ்லாம் விரும்பவில்லை. இது இஸ்லாமிய ஒரு வழிமுறை அல்ல என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். அதே போன்று இன்னொரு சம்பவம், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்றால் அவர்களுடைய மனைவி மிகவும் கவலையோடு, ஒரு எந்த விதமான ஒரு உற்சாகம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை பார்த்தார். பார்த்து விட்டு கேட்டார்கள், என்ன உங்களுக்கு நடந்தது, ஏன் இப்படி நீங்கள் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் அபு தர்தாவை பாருங்கள், எங்களுடைய விஷயத்திலே எந்த ஒரு கவனத்தையும் அவர் செலுத்துவதில்லை. அவர் எப்பொழுது பார்த்தாலும் நோன்பு பிடித்துக் கொண்டும், எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டும், குரானை ஓதிக்கொண்டும், இப்படித்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் முறையிட்டு கவலையோடு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். உடனே சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அன்று இரவு சாப்பிட்டு விட்டு அவர்களோடே தங்கினார். அப்ப தங்குகின்ற போது இந்த அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் தூங்காமல் தொழுவதற்காக எழும்புகின்றார்கள். உடனே சொன்னார்கள், இப்பொழுது எழும்ப வேண்டாம், தூங்குங்கள் என்று சொன்னார். அவர்களை எழும்பி தொழ விடவில்லை. மீண்டும் அவர் தொழுவதற்கு முயற்சிக்கிறார், அப்பொழுதும் விடவில்லை. இப்படி இரண்டு மூன்று தடவைகள் விஷயம் நடக்கிறது. கடைசியாக இரவின் கடைசி பகுதியை அடைந்த போதுதான் சல்மான் பாரிஸ் அழைத்து சொன்னார்கள், இப்பொழுது எழும்பி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது, இஸ்லாம் இப்படியான ஒரு வாழ்க்கையை விரும்பவில்லை. உங்களுடைய மனைவிக்கு ஒரு கடமை இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, நீங்கள் சரியாக தூங்க வேண்டும், உங்களுடைய மனைவிக்குரிய ஹக்குகளை நீங்கள் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது, இது இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் அல்ல என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். உடனே அபு தர்தா ரலியல்லாஹு அவர்களும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்களும் காலையில் எழுந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசி இந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் சொன்னதுதான் சரி, அதுதான் உண்மை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல ஹதீஸ்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. அவர்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவழைத்து, இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தொடர்ந்து நோன்பு பிடிக்க கூடாது, குர்ஆனை ஒரு குறிப்பிட்ட அளவு ஓதுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான தன்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இஸ்லாம் அப்படியே வரம்பு மீறி குடும்பங்களையும் கவனிக்காமல் உலக விஷயங்களிலே எந்த கவனமும் செலுத்தாமல் அப்படியே போவதை இஸ்லாம் விரும்பவில்லை. குடும்பத்தோடும் அவர்கள் வாழ வேண்டும், அவர்களையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய விஷயத்திலும் கவனிக்க வேண்டும், மார்க்க விஷயத்திலும் அவர்கள் கவனிக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு நடைமுறைகளை சொல்லித் தருகிறது. எனவே இவ்வாறான ஒரு துறவித்தரமான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் விரும்பவில்லை. எந்த காலத்திலும் இஸ்லாம் இதனை ஆதரிக்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா பல வேதங்களையும் பல நபிமார்களையும் அனுப்பியிருக்கிறான். அந்த நபிமார்களுக்கோ அதே போன்று அந்த வேதங்களிலோ இப்படியான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்குமே சொல்லவில்லை. இதனை ஒரு சில மதங்களிலே, முன்னைய மதங்களிலே அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், இப்தாஊஹா, இந்த துறவித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எதுவுமே தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, உலக வாழ்க்கையே தேவையில்லை, என்ன செய்வார்கள், அப்படியே ஒரு காட்டுக்கு சென்று அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து அப்படியே இருந்து விடுவார்கள், வேறு உலகத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ரஹ்பானிய துறவரமான இந்த ஒரு வாழ்க்கையை பொறுத்தவரையில் இப்தாஊஹா, இதனை இவர்களாக உருவாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மா கதபனாஹா அலைஹி, அவர்களுக்கு இப்படி நீங்கள் வாழ வேண்டும், துறவித்தனமான இந்த வாழ்க்கையை வாழ்வதிலே சிறப்பு இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு விதிக்கவே இல்லை, இவர்களாகவே அவர்கள் இதனை ஆக்கிக் கொண்டார்கள். அவர்கள் ஆக்கிக் கொண்டதனுடைய நோக்கம், நாங்கள் அல்லாஹை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். இதுவும் ஒரு பிழையான ஒரு செயல் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். இப்படி அவர்கள் ஆக்கிக் கொண்டும் இதற்குரிய சரியான ஒரு ஹக்கையும் அவர்கள் கொடுக்கவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். இவர்கள் உண்மையாக அல்லாஹுவை விசுவாசம் கொண்டோ நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நாங்கள் நல்ல கூலியை கொடுப்போம், ஆனால் மனிதர்களிலே அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றனர். எனவே இந்த துறவித்தனமான ஒரு வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதனை ஆதரிக்கவில்லை. முன்னர் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தார் சூஃபியாக்களுடைய சில கொள்கைகள் இருந்து சில அவுலியாக்களை அவர்கள் புகழ்ந்து சொல்வார்கள். அவர்களுக்கு குடும்பம் இல்லை, ஒன்றுமில்லை, அவர்கள் வந்து அல்லாஹுக்காக வேண்டி ஒரு தனி நபராக அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், இபாதத்துகளிலே முழுக்க முழுக்க ஈடுபட்டார்கள், இவர்களுக்கென்று உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று அவர்களை புகழ்ந்து சொல்லி அவர்களை அவுலியாக்களாக ஆக்கி வைத்து அவர்களை வணங்குவதற்கு கூட தயாராகிவிட்டார்கள். இப்படியான இஸ்லாம் இப்படியானவர்களை எதிர்க்கிறது. இப்படியானவர்கள் உண்மையிலே அல்லாஹுடைய அவுலியாக்கள் அல்ல, இவர்கள் இஸ்லாத்திற்கு முரணானவர்கள் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ஏன், இது ஒரு பிதாத், இப்தாஊஹா, இந்த ஒரு திட்டத்தை உலகத்தை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கின்ற இந்த திட்டத்தை இவர்களாக உருவாக்கி கொண்டார்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம் இந்த அதாவது தப்லீக் ஜமாத்தில் வாழ்க்கை அர்ப்பணிக்கின்றவர்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு விசேஷமான ஒரு பையத்தை அவர்கள் எடுப்பார். என்ன அவருடைய விஷயம், அவரை டெல்லி மர்க்கத்துக்கெல்லாம் அனுப்புவார்கள், அனுப்பி அவர்களுக்கு விசேஷ பயிற்சிகளை கொடுப்பார்கள். இவருடைய விசேஷ தன்மை என்னவென்று சொன்னால், இவர்கள் வாழ்க்கையை அப்படியே கொடுத்தவர்கள், வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். இப்படியான ஒரு திட்டத்தை இஸ்லாம் கொடுக்கவே இல்லை. இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டிக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, அவர்களுடைய தக்வாவை விட, அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுகின்ற இபாதத்துகளை விட மேலாக நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை. இது இஸ்லாம் விரும்பவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஆதரிக்கவும் இல்லை. இப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒழிய இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரிக்கவில்லை. எனவே இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு மனிதர் திருமணம் முடிப்பதை இஸ்லாம் விரும்புகிறது, அதனை ஆதரிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், திருமணம் முடிப்பதை ஈமானினுடைய பாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அதனை ஒரு பெரிய ஒரு இபாதத்தாக, ஒரு நல்லதொரு விஷயமாக இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகிறது. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு தான் இந்த தரிகாவாதிகளும் கூட அவுலியாக்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற போது இதைத்தான் சொல்வார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று அவர்களை புகழ்ந்து பேசு. இதே போன்று நாங்கள் தான் இருக்க முடியவில்லை, இருந்து அவர்களையாவது நாங்கள் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது ஒரு தூரமான ஒரு விஷயம்,
ஒரு வழிகேடான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஸஹீஹுல் புகாரியிலே 5065வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, قال لنا النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், யா மாஷர ஸபாப், வாலிபர்களே, மனிஷ்டதா மின்கும் அல்பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யார் உங்களிடத்திலே யாருக்கு வீடு வசதிகள் இருக்கின்றதோ அந்த வாய்ப்புகள் இருக்கின்றதோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். வமல்லம் யஸ்தத்தி, யாருக்கு முடியவில்லையோ அவர்களுக்கு வீடு வசதிகள் இல்லையோ அதற்குரிய சக்திகள் இல்லையோ, அலைஹி பிஸ்ஸௌம், அவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும், அது அவர்களுடைய இச்சைகளை ஆசைகளை அடக்கக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் கூட வாலிபர்களுக்கு, திருமணம் முடிக்காத இளைஞர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்வத்தை ஊட்டியிருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு இல்லறத்தை, ஒரு வீட்டை நீங்கள் அமைத்துவிட்டு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு இப்படி ஆசை இருந்து அதற்குரிய வீடு வசதிகள் இல்லை என்றால் அவர் பாவத்திலே போய் விழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடியுங்கள் என்ற ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன் நோன்பு பிடிக்கின்ற பொழுது அது இச்சையை அடக்கக்கூடியது, அது பசி என்று ஒன்று வந்துவிட்டால் சில ஆசைகள் இல்லாமல் போய்விடும். அந்த உணவிலேதான் அவர்களுக்கு கவனம் இருக்குமே ஒழி ஆசைகளிலே கவனம் இருக்காது. இப்படியான ஒரு சில விஷயங்களுக்கு அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நோன்பை பிடியுங்கள், வீடு வசதிகள் உங்களுக்கு இல்லை, இருந்தால் திருமணம் முடியுங்கள், இல்லை என்று சொன்னால் நோன்பை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய இச்சைகளை அடக்கக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவிலே இஸ்லாம் ஆரம்பமானது. இஸ்லாம் ஆரம்பமான அந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே தான் எல்லா மக்களும் எல்லா ஆண்களும் முதலாவது போய் குடியேறினார். மதீனாவில் மக்காவிலே உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவிலே போய் குடியேறினார். குடியேறியதன் காரணமாக சிலருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தனி ஆண்களாக குடியேறியதன் காரணமாக அவர்களுக்கு குடும்ப விஷயங்களை செய்ய முடியாமல் இருந்தது. ஏன் அங்கு பெண்களை தேடிக்கொள்வது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் ஒரு ஊரிலே ஒரு சராசரியாக ஆண்கள் பெண்கள் ஒரு சம அளவிலே தான் இருப்பார், ஓரளவு வித்தியாசப்படும் கூட குறைய இருக்கும். ஆனால் பெரிய ஒரு சமுதாயம் அதிகமான ஆண்கள் ஒரு ஊருக்குள் போய் சேருகின்ற ஒரு இஸ்லாத்திற்காக வேண்டி அங்கு திருமணம் என்ற ஒரு விஷயம் தட்டுப்பாடாக இருக்கிறது, பெண்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பாவங்களிலே விழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சில நபித்தோழர்கள் சென்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான ஒரு அனுமதியும் கொடுக்கவில்லை. ஆனால் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், உபாதத் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், உஸ்மான் பின் மல்ஊன் என்ற நபித்தோழர் சென்று இந்த அனுமதியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்யவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை. அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தால் அந்த நேரத்திலே அப்படி ஒரு அனுமதி எங்களுக்கு தந்திருப்பார்களே, ஆனால் நாங்கள் எல்லோரும் அந்த வேலையிலே ஈடுபட்டிருப்போம், ஆண்மை நீக்கம் நாங்கள் செய்திருப்போம் என்று உபாதத்துக்கு சாமி திரளியல்லான் அறிவிக்கின்றார். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாம் இப்படியான ஒரு நிலைமையை விரும்பவில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. இப்படியான பல விஷயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணம் என்ற ஒன்றை இஸ்லாம் விரும்புகிறது, அதனை ஆதரிக்கிறது. அந்த மனைவியோடு குடும்பம் நடத்துவதை இஸ்லாம் விரும்புகிறது, அவர்களுக்கு உணவு கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. இப்படியான ஒரு தன்மை நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள், அதே போன்று அவர்களோடு கொடுக்க அவர்களுடைய பல விஷயங்கள், அவர்களோடு கொள்ளக்கூடிய தொடர்புகள், இது எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் சதக்கா என்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் உணவு கொடுத்தால் அது சதக்கா. இஸ்லாம் அந்த அளவுக்கு அதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறது. உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அது கூட சதக்கா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவு இஸ்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையை விரும்புகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கை பல பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே ஒரு சில பிழைகளே, அதாவது குடும்பத்துக்குள் நாங்கள் இப்பொழுது நுழையாமல், அதாவது இந்த திருமணத்தோடு சம்பந்தப்படாமல் நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை நான் சுட்டிக்காட்டிவிட்டு இந்த பாடத்தை முடித்துக் கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் வேறு சில விஷயங்களை நாங்கள் பேசிக் கொள்ளலாம். எனவே இஸ்லாம் ஒரு இப்படியான ஒரு திருமண வாழ்க்கையை விரும்புகிறது. இந்த திருமண வாழ்க்கை அல்லாமல் விபச்சாரம் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் விரும்பவே இல்லை. இஸ்லாம் இதனை அனுமதிக்கவே இல்லை. இப்படி விபச்சாரம் என்ற ஒன்றை கண்டால், அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடி அடித்து அவர்களை ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதே விபச்சாரத்தை திருமணத்துக்கு அப்பாற்பட்டுள்ள முறைகேடான இந்த செயலை திருமணம் முடித்த ஒருவர் செய்வாராக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால், அந்த நடைமுறை இருக்குமாக இருந்தால், அப்படிப்பட்டவருக்கு கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுவும் இஸ்லாமிய குடும்பவியல் சம்பந்தமான ஒரு சட்டம். அதே போன்று ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவருக்கு தேவை ஏற்பட்டால், அவருக்கு அதற்குரிய வசதி இருக்குமாக இருந்தால், அவருக்கு நீதம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குமாக இருந்தால், 2 அல்லது 3 or 4 திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. இதனை விட்டுவிட்டு விபச்சாரம் என்ற போர்வையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்பானாக இருந்தால், அவன் திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அவன் கல்லறிந்து கொள்ளப்படுகின்ற காட்சி எல்லா மக்களும் பார்க்க வேண்டும், திருந்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடி அடித்து அவர்களை ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும். இதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடியை அடையுங்கள். பலா தஅஃபுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபி தீனில்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய ஹத்தை, இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் உங்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் எந்த விதமான ஒரு இரக்கமும் வந்துவிடக் கூடாது. ஏன்? இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உண்மையிலே நீங்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹினுடைய இந்த ஹத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில், இந்த தண்டனையை கொடுக்கின்ற விஷயத்தில் அவர்களுக்கு இரக்கம் வரவே கூடாது என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற அந்த காட்சியை மூமின்களிலே ஒரு கூட்டம் நின்று அவதானிக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே முறைகேடான ஒரு விஷயத்தை இஸ்லாம் விரும்பவே இல்லை. விபச்சாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இன்று மேலை நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். அரசாங்க ரீதியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் விரும்பிக் கொள்வார்களாக இருந்தால், விபச்சாரத்துக்கு அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே விருப்பப்படுவார்களாக இருந்தால், சட்ட ரீதியாக தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யவே மாட்டார்கள். சட்டத்திலே அவர்களுக்கு இடமே கிடையாது. இஸ்லாத்திலே தான் அதற்கு தடை இருக்கு. இந்த இஸ்லாமிய நாடுகளில் கூட விபச்சாரங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய லைசன்ஸ்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். நிபந்தனை என்னவென்றால், ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் வற்புறுத்தக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது. நிர்பந்தம் இல்லாமல் இரண்டு பேரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டால் அவர்களுடைய விஷயத்திலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு சட்டம் கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை எந்த ஒரு அரசாங்கமும் இயற்றவில்லை. ஆனால் இஸ்லாம் இயற்றி வைத்திருக்கிறது. அவர்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, திருமணத்தினூடாக இல்லாமல் விபச்சாரத்தினூடாக அவர்கள் செய்வார்களாக இருந்தால், திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் இந்த தண்டனை, திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையே முடிகிறது. அவர்கள் மிகவும் கஷ்டமான ஒரு முறையிலே கொல்லப்பட வேண்டும் என்று இஸ்லாம் தீர்ப்பு சொல்கிறது. எனவே இப்படியான ஒரு சில நடைமுறைகளின் காரணமாக மேலை நாடுகளில் கூட பல நோய்களும் பல சிக்கல்களும் குடும்பங்களிலே பல ஒரு குளறுபடிகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு HIV வைரஸ் என்று சொல்வார். இதனை பொறுத்தவரையில் ஒரு மனிதனை அது தாக்கக்கூடியது. ஒரு கிருமி. இது எதன் மூலம் ஏற்படுகிறது என்றால், இப்படியான விபச்சாரங்களின் மூலம்தான் இது ஏற்படுகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய முறைப்படி இவர்கள் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வாறான இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு முரணாக இப்படி நடப்பதன் காரணமாக உலக அளவிலும் பாரிய சிக்கல் இருக்கிறது. அதே போன்று மறுமை அளவிலும் பாரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. மறுமை அளவிலே உள்ள சிக்கல் என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த தண்டனை ஒரு ஆள் ஒருவர் பெறாமல் தொடர்ந்து இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாராக இருந்தால் உலக விஷயத்திலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. இவ்வாறான நோய்களுக்கு அவர்கள் உட்படுகின்றார்கள். அதே போன்று இவ்வாறான வேலையிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற போது அவன் ஒரு மூமினாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் என்ற உடன்படிக்கை எடுக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே சொல்லி ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமானது நீங்கள் விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் இந்த பைஅத்தையும் எடுத்திருக்கிறார். என விபச்சாரம் என்பது பிழையான நடவடிக்கையின் மூலம் தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வது என்பது இஸ்லாம் விரும்பவில்லை. இதைவிடவும் இன்னும் ஒரு படித்தான் இந்த உலகத்திலே ஓரின சேர்க்கையும் அவர்கள் விரும்புகின்றார்கள். அதற்கு ஆதரவாக கொடி ஏந்துகின்றார்கள். இதனை சட்டமாக்க வேண்டும், இதனை கொண்டு வர வேண்டும் என்று சில நாடுகளிலே அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படியான ஓரின சேர்க்கைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை உடனே அவர்கள் இருவரையும் வெட்டிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றனர். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே ஈடுபட்ட இரண்டு பேரையும் உடனே கொன்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதனுடைய ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்து அதற்குரிய சரியான ஒரு அந்தஸ்தை கொடுத்து நல்ல முறையிலே ஒரு மனிதன் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கான பல திட்டத்திட்டங்களையும் கொடுத்து ஒரு சாந்தமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கையினுடைய, இந்த இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய விஷயம் இதுதான். ஒருவர் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் திருமணம் முடிக்க வேண்டும். அவர் மனைவியாக ஒரு பெண்ணை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவளோடு அவர் குடும்பம் நடத்த வேண்டும். பிள்ளை குட்டிகள் இருக்க வேண்டும். அவர்களை சரியாக கவனிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இது சம்பந்தமாக, இந்த குடும்பவியல் சம்பந்தமாக பல விஷயங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய திருமணம் எப்படி இருக்க வேண்டும், திருமணம் முடித்த கணவன் மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, எந்த அளவு அந்நிய கலாச்சாரங்களும் வழிகேடுகளும் திருமணம் என்ற பெயரில் எங்களிடத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிற இவைகளுக்கெல்லாம் இஸ்லாத்திலே குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பல விஷயங்களை ஆராய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், சரியான இஸ்லாம் சொல்லக்கூடிய நிம்மதியான ஒரு குடும்ப ஒரு வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். அதன் மூலம் ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் மாற வேண்டும். இதுதான் இதனுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இரண்டாவது ஒரு தொடரை அடுத்த ஒரு பாலத்தில் அவதானிப்போம். அல்லாஹு தஆலாவுக்குரிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தர வேண்டும். வாக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.